அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் தண்டிக்கப்பட்டு அவரது முதல்வர் பதவி பறிபோன நிலையில் தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது முறையாக அதிமுகவில் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், தமிழ்நாட்டில் இரண்டாவது நாளாக இன்றும் நீடிக்கும் ஆளும் கட்சியினரின் வன்முறைகளுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கும் டிராபிக் ராமசாமியின் செவ்வி,
யூனியன் பார்ட்டி சட்டத்தை கைது எடுத்துக்கிறது தப்பு, அது தடுத்து நிறுத்தணும். முதலமைச்சர் யாரும் இல்லாத நேரத்தில் கவர்னர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும்.
பெங்களூர் சிறையில் இருக்கும் ஜெயலலிதாவை தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் தமிழக முதல்வரின் ஆலோசகருமான ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நேரில் சந்தித்தது சரியா என்பது குறித்த ஒரு அலசல்.
ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல், அதிமுக பண்ணாங்க, பஸ் எல்லாம் ஓடல, கடையடைப்பு இருக்கு, அப்ப என்ன ஆகும்? இது வந்து மக்களுக்கு அவங்க என்ன செய்தி?
மோடியின் அமெரிக்க பயணம் குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஹாங்காங்கில் கடந்த வெள்ளியன்று ஆரம்பித்து நடக்கின்ற ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களின் போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகையை பிரயோகித்திருக்கின்றார்கள். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகநிலை அதிகரித்தே வந்திருக்கின்றது. போலீசார் மேலும் அதிகமான சக்தியை பிரயோகிப்போம் என்று மிரட்டிய போதிலும் இருள் சூழ்ந்த பின்னரும் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் நகர மத்தியில் இன்னமும் கூடியிருக்கின்றார்கள். முன்னதாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த பிராந்தியத்தின் தலைவரான சி வை லியாங் அவர்கள் இந்த போராட்டம் சட்டவிரோதமானது என்று கூறியிருக்கின்றார். சீனாவும் இதனை கண்டித்திருக்கின்றது. ஆனால் போராட்டக்காரர்களின் ஆட்சேபனைகளை தாம் சுயமெடுப்பதாக லியாங் கூறியிருக்கின்றார். 2017 அடுத்ததாக நடக்க இருக்கின்ற தலைமை நிறைவேற்று ஆட்சி அதிகாரிக்கான தேர்தல் முற்றிலும் சுதந்திரமானதாக நடக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறி வருகின்றார்கள்.
சிரியாவிலும் ஈராக்கிலும் இஸ்லாமிய அரசு இயக்கத்தின் நிலைகள் மீது அமெரிக்கா தலைமையிலான படைகள் தொடர்ந்தும் விமான தாக்குதல் நடத்தியுள்ளன. சிரியாவுக்குள் துருக்கி எல்லையில் இருக்கின்ற 4 சிறிய ரக எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. கிழக்கு சிரியாவிலும் வான் தாக்குதல்களில் ஒரு யுத்ததாங்கி அழிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னொன்று சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஈராக்கில் மோசுல் நகரில் இருக்கின்ற ஐஎஸ் ஜிகாத் குழுவின் முக்கிய தளம் ஒன்றை விமானங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. இதில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரான் எல்லையில் ஐஎஸ் ஆயுதாரிகளுடன் நடந்த மோதல்களைத் தொடர்ந்து நீர்த்தேக்க பகுதியொன்றை கைப்பற்றியிருப்பதாக ஈராக்கிய பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர்.
ஜப்பானில் சனிக்கிழமையன்று எரிமலை ஒன்று திடீரென வெடித்து சிதறி அதற்கு அருகில் நூற்றுக்கணக்கான மலையேறிகள் அகப்பட்டுக் கொண்டதில் 30 அதிகமானோர் இறந்துவிட்டதாக இப்பொழுது நம்பப்படுகின்றது. மீட்பு பணியாளர்கள் ஆண்டேக்கம் எரிமலையின் உச்சிக்கு அருகே சடலங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் 4 பேர் இறந்துவிட்டார்கள் என்பதை மாத்திரமே இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கின்றார்கள். அதிகபட்சமாக நச்சுத்தன்மை வாயில் காணப்படுவதால் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 40 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கின்றது. முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி எரிமலை திடீரென்று பாறை சிதறல்களையும் சாம்பலையும் விசையடித்த பொழுது அங்கிருந்து 100 அதிகமான மலையேறிகள் ஒருவார தப்பித்து விட்டார்கள். சிலரை ராணுவ ஹெலிகாப்டர்கள் மீட்டிருக்கின்றன.
லிபியாவில் பிரதமர் அப்துல்லா அல் தானியும் அவரது அமைச்சரவையும் கிழக்கு நகரான தோப்ரூக்கில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். தமக்கு போட்டியான அரசாங்கம் ஒன்று தலைநகர் திரிபோலியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற நிலையிலேயே பிரதமர் அப்துல்லா அல் தானி குழுவினர் தோப்ரூக்கில் இருந்து இயங்குகின்றனர். தோப்ரூக் அரசாங்கம் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமது துறைமுக நகருக்கு வெளியில் அவர்களுக்கு செல்வாக்கு கிடையாது. தலைநகரை மீள கைப்பற்றுவதற்கு கூடுதல் ஆயுதங்களையும் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு ஐநா பொதுச்சபையில் லிபிய அரசாங்கம் நேற்று சனிக்கிழமை கூறியிருந்தது. கர்னல் கடாஃபியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உதவிய ஆயுதக்குழுக்களை லிபிய அரசாங்கத்தால் இப்போது கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. இப்போது அந்த ஆயுதக்குழுக்கள் அதிகார பலத்துக்காக ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன.
பெர்லினில் மரதனோட்ட போட்டியில் உலக சாதனையை கென்யா ஓட்டக்காரரான டெனிஸ் கியாட்டோ அவர்கள் முறியடித்திருக்கின்றார். இந்த போட்டியின் மொத்த தூரத்தை 30 வயதான இவர் 2 மணத்தி அலங்கள் 2:57 வினாடிகளில் ஓடி முடித்திருக்கின்றார். இது முன்னைய சாதனையை விட 26 வினாடிகள் குறைவானதாகும். கெமட்டோவின் சொந்த ஊர்க்காரரான வில்சன் கிப்சன் கடந்த ஆண்டு இதே போட்டியில் அந்த சாதனையை ஏற்படுத்தியிருந்தார். கடந்த வருடம் மலேரியா நோயிலிருந்து தேறிய கெமட்டோ எல்டோரட் என்னும் நகரைச் சேர்ந்தவராவார். உலகில் பல தூர ஓட்ட வீரர்களை இந்த நகரம் தந்திருக்கின்றது. 5 வருடத்துக்கு முன்னதாக இவரது ஓட்டத் திறமை வெளிப்படுவதற்கு முன்பதாக இவர் ஒரு வாழ்வாதார விவசாயியாக இருந்து வந்தார்.
சென்ட் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய பாப்பரசர் பிரான்சிஸ் சமூகத்தில் முதியோர்கள் வகிக்கின்ற பெறுமதியான பங்கு குறித்து பேசியிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள், பெரும்பாலும் முதியவர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முதியவர்கள் சமூகத்திலிருந்து மறக்கப்படுவதாகவும் ஒதுக்கப்படுவதாகவும் பாப்பரசர் இங்கு தெரிவித்தார். முதியோர் இல்லங்கள் சிறைக்கூடங்களாக மாறுவதற்கு இடமளிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
செய்தியரங்கத்தில் முதலில் தமிழக கண்ணோட்டம். அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் தண்டிக்கப்பட்டு அவரது தமிழக முதல்வர் பதவி நேற்று பறிபோனது குறித்த செய்தியை நேற்றைய பிபிசி தமிழோசையில் விரிவாக கேட்டிருந்தீர்கள். இந்த பின்னணியில் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது முறையாக இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் 17வது முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக அதிமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து தமிழக ஆளுநர் ரோசையா அவருக்கு ஆட்சி அமைக்க முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை சற்று முன்பு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏவான ஓ பன்னீர்செல்வம் இன்று ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் அளித்தார். இதையடுத்து அடுத்த அமைச்சரவையை அமைக்கும்படி அவருக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போதைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே 2001-2002 ஆண்டுகளில் முதல்வராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை சென்றதை அடுத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அதிமுகவின் சார்பில் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கப் போவது யார் என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகல் அக்கட்சியின் தலைமையகத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். மகா பாண்டியராஜன், சுந்தரராஜன் உள்ளிட்ட தேமுதிகவின் அதிருப்தி உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டம் அங்கு நடந்து கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் திரண்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பினர். திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கூட்டம் முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பது அங்கு கூடியிருந்த செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு மாலை 6 மணி அளவில் ஆளுநரை சந்தித்து தான் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் பன்னீர்செல்வம் அளித்தார். ஓ பன்னீர்செல்வம் எப்போது பதவியேற்பார் என்பது குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில் இன்று தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அமைதி நிலவியது. பேருந்து போக்குவரத்தும் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்ப துவங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இன்று காலையில் தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சியான தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் தமிழக ஆளுநரை சந்தித்தார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தும் மாநிலம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் ஆளுநரிடம் பேசியதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
அப்போ கவர்னர் நான் பார்க்க வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப பாதிச்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரிலாம் இருக்கு சொன்னேன். அதை உறுதியான நடவடிக்கை கவர்னர் சொன்ன நிச்சயமாக எடுப்பேன். சட்டம் ஒழுங்கு பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக எடுப்பேன்.
இதற்கிடையில் அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்த திமுகவினரை தூண்டியதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராயப்பேட்டையில் நேற்று திமுக அதிமுகவினர் இடையே நிகழ்ந்த மோதல் தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். ஜெயலலிதாவின் சிறை தண்டனையை கண்டித்து தமிழ்நாட்டில் 2வது நாளாக நீடிக்கும் ஆளும் கட்சியினரின் வன்முறைகளுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி பொதுநலன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு குறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
திருத்த வழக்கு வந்து நேற்றைய தினம் தமிழகத்தில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா இடங்களிலும் பஸ்ஸுகள் எடுக்கப்பட்டன, கடவுள் மூடி அடித்து உடைத்து அடிக்கப்பட்டன. இதையெல்லாம் பார்க்க மக்கள் ஒதுக்கி பஸ்ஸே ஓட்டல அரசாங்கமே. மக்களுக்காக அரசாங்கம் ஒரு குற்றவாளி வீடு போனதுனால ரூலிங் பார்ட்டியும் சட்டத்தை கைது எடுத்தது தப்பு. இது வந்து ஏற்கனவே முன்னுதாரணமாக நிறைய வழக்குகள் இருக்கு. நானே கெஜ்ரிவால் மேல வழக்கு போட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், டெல்லி கமிஷன். அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், தடுத்து நிறுத்தணும். முதலமைச்சர் யாரும் இல்லாத நேரத்தில் கவர்னர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். கவர்னர் வந்து டிஜிபி செயலாளர் எல்லாம் சொல்லி மக்களை பாதுகாக்க ஜெயபாசன் வழக்கு போனேன். நேற்றைய தினம் அவர் வீட்டுல போய் சந்திச்சேன். விடுமுறை கால நீதிபதியிடம் போய் வைத்தியநாதன் கிட்ட அவரே நீ காலையில் அந்த வழக்கு எடுத்துக்கன்னு சொல்லி 1:30 எடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து நாங்க எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாங்க. அதை நாங்க மறுத்தோம். போலீஸ்ல வேடிக்கை பார்த்துருந்தாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாரு. நோட்டீஸ் கொடுத்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அடுத்த 6 வழக்கு தள்ளி வச்சிருக்காங்க.
உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி எந்த அளவுக்கு வந்து பேருந்துகள் பாதிக்கப்பட்டிருக்கு, பேருந்துகள் இயங்கப்படலன்னு உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு?
இன்னைக்கு போன் பண்ணி சொல்றாங்க பேருந்து நிறுத்திட்டாங்க. அரசாங்கமே கவர்மெண்ட் ஓடுற பஸ் நிறுத்திட்டாங்க ரோட்ல. பப்ளிக் ஓடுறத பத்தி கவலை இல்லை. அரசாங்கமே நிறுத்த போது சட்ட விரோதம். ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சர் வந்து தலைமை குற்றவாளி பாடு உள்ள போனதுனால இந்த கைதா பண்றாங்க. சட்ட விரோதமான செயல் அரசியல் சார்ந்த 21 ஆர்டிகள் படி சட்டப்படி தவறு. அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக மேல இன்னைக்கு பேருந்து அடிச்சு ஒழிக்கப்பட்ட நக்ஷைகள் எல்லாம் அந்த கட்சிகளை வாங்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை.
உங்களுடைய இந்த கோரிக்கைக்கு அரசு தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது?
அரசு தரப்புல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். இதுதான் நடக்கிறது, எப்போ நடக்கிறது மாதிரி பொய்யான தகவலை கொடுத்தாங்க. ஏற்கனவே திமுக நடந்து ராமதாஸ் அரெஸ்ட் பண்ணோம். 52 வயசுல 300 எல்லாம் போயிட்டே அந்த மாதிரிலாம் காட்டு சொன்னாங்க. நாங்கள் அதை ஒத்துக்கல. எந்த கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி ஈடுபடுறது சுப்பிரமணியன் உத்தரவுப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த உத்தரவுப்படி சட்ட விரோதம் கொடுத்துருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியை வாங்கணும்னு அதை தான் நீ கேஸ் எடுக்கணும். அந்த ஆர்டர் அது மேல இந்த ஆளுங்கட்சி மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் கவர்னர்
நீங்களே சொன்னீங்க இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலத்திலயும் நடந்திருக்கு அப்படின்னு
சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க கவர்மெண்ட்.
சரிங்க, இப்போ அரசு
சொல்றேன் ஒத்துக்க மாட்டாரு. எல்லா இருக்காங்க எனக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சி இல்ல. இதனால சாகுபோக்கு வந்து கட்சிகள் பண்றது தலைவர் பண்ணணும் நிறுத்தணும்தான் கோரிக்கை.
இப்போ இந்த தீர்ப்பு நேற்று அளிக்கப்பட போகிறது என்பது முன்கூட்டியே முடிவான ஒரு செய்தியாக இருந்த நிலையில் தமிழக அரசும் தமிழக ஆளுநரும் அதிகார வர்க்கமும் இதை எதிர்கொள்வதற்கான முன்கூட்டியே திட்டமிடல் இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல 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 சொல்லிட்டேன். எடுக்கல முன்னாலையும் எடுக்கல பின்னாலையும் எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கல. ஊனமுற்றவர்கள்லாம் உணவு குழந்தைங்க மறியல் பண்றாங்கன்னா அரசு பண்ணி அடிச்சு ஒழிச்சு இருக்க போறாங்க. ஆனால் கடைகளை அடிச்சு வச்சு கட்சி கபடாவோட பேருந்து எல்லாம் கொடுத்துருந்தாங்க. வண்டி எல்லாம் கொடுத்துற போது வேடிக்கை பார்த்துருக்காங்க. போலி அந்த போட்டோ எல்லாம் இருக்கு என்கிட்ட பத்திரிகையிலே வந்தது. அதெல்லாம் காமிச்சுதான் போலீஸ் வேடிக்கை பார்த்து தவறு எல்லாத்துக்கும் இருக்கு கதை கேட்டு.
சென்னையைச் சேர்ந்த பொதுநல மனு செயற்பாட்டாளர் டிராபிக் ராமசாமி, பெங்களூர் சிறையில் அடைபட்டிருக்கும் ஜெயலலிதாவின் இன்றைய நிலவரம் என்ன என்று பெங்களூரில் இருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தியாளர் சுப்பையாவை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஜெயலலிதாவிற்கு உடல்நிலை குறைவு இருப்பதாகவும் நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நீதிபதியிடம். அதில் ஏற்றுக்கொண்ட நீதிபதி மைக்கேல் டி குங்கா அவரை சிறைக்கு உள்ளே உள்ள மருத்துவமனை பிரிவில் அவரை அனுமதிக்கலாம் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கான மருத்துவ பரிசோதனை முடிந்து தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இன்றும் அதற்கான தொடர் சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
இன்று அவரை அவரது கட்சிக்காரர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்து வந்ததாக கூறப்படும் அரசு அதிகாரிகளோ சந்தித்தார்களா?
இன்று காலையில் சந்தித்ததாக ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சந்தித்ததாக தகவல் வெளியானது. ஆனால் அதுபோன்ற நிகழ்வு எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிறை விதிகளின்படி ஞாயிற்றுக்கிழமை பார்வையாளரை அனுமதிக்க முடியாது என்பது ஒரு விதி உள்ளது. ஆகவே யாரையும் அனுமதிக்கவில்லை. இதற்கிடையே சென்னையிலிருந்து முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த பொழுது முதல்வரின் ஆலோசகராக முன்னாள் தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த ஷீலா பாலகிருஷ்ணன் அவரை தொடர்ந்து வெங்கடராமன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் இடம்பெற்றிருந்தார். மற்றும் கணபதி உள்ளிட்ட இன்னும் அதிகாரியும் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் அதாவது ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் வெங்கட்ராமன் இருவர் தான் முக்கிய அரசு அதிகாரிகள். மற்றவர்கள் அவர்களுக்கு உதவியாக வந்த 2 அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் பெங்களூர் வந்து பெங்களூரிலிருந்து பரப்பன அக்கரகாரத்தில் உள்ள அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தனர். அந்த சிறையில் இருக்கின்ற ஜெயலலிதாவை சந்திப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சிறை அதிகாரிகள் அதற்கான அனுமதி வழங்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சிறப்பு அனுமதி கேட்டு அதற்கான மனுவும் இவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சிறை நிர்வாகத்தை பொறுத்தவரை விடுமுறை என்பதாலும் சிறப்பு அனுமதி இது போன்ற சூழல் வழங்க முடியாது என்பதாலும் அவருக்கு வழங்கப்படவில்லை. காலை 11 அங்கு வந்து சேர்ந்த ஷீலா பாலகிருஷ்ணன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் மாலை 4:40 வரை அங்கு இருந்தனர். ஆனால் சந்திக்க முடியவில்லை. தொடர்ந்து 5 நேரமாக சிறை வாசலின் முன்பு கூடியிருந்தார்கள். கடைசி வரை அனுமதி வழங்கப்படவில்லை. இதே போன்று சென்னை மாநகர மேயர், நெல்லை மாநகர மேயர் உள்ளிட்டோரும் அங்கு அதுபோன்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற, நாடாளுமன்ற மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் குழுமியிருந்தனர். சிறைவாசல் முன்பு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து மாலையில் அனைவரும் கலைந்து சென்றனர்.
கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா சார்பில் மேல்முறையீடு செய்யப்போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேல்முறையீடுக்கான மனு கொடுக்கப்பட்டு விட்டதா அல்லது செய்யப்போகிறார்களா?
மேல்முறையீடு குறித்து இன்று எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஏனென்றால் தற்போது இந்தியாவில் தசரா பண்டிகையை ஒட்டி நீதிமன்றங்களுக்கு விடுமுறை தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்னதாக கடந்த 28ஆம் தேதியிலிருந்து விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று அவர்கள் எந்த விதமான ஜாமீன் மனுக்களையும் அங்கு தாக்கல் செய்ய முடியாத நிலை. தீர்ப்பு நேற்று மாலை சனிக்கிழமை வழங்கப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இதுகுறித்து சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஜெயலலிதா தரப்பு, சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் 906 பக்கங்கள் இடம்பெற்றுள்ளன. நாளை திங்கட்கிழமை நாளை இந்த மனு தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தாக்கல் செய்யப்போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனு ஒரு சில நாட்களில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்துக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் விடுமுறை கால நீதிபதி அவர் அமர்ந்து வழக்கை விசாரிப்பார். இந்த விடுமுறை காலத்திற்காக நாளை மட்டுமே வழக்கை தாக்கல் செய்ய முடியும். இந்த வாரத்திற்கு இந்த தாக்கலுக்கு பிறகு அவர்கள் அந்த வழக்கை நாளை மறுதினம் விசாரணைக்கு எடுக்கப்படலாம் என்று உறுதியான தகவல்கள் கூறுகின்றன. எனவே நாளை மறுதினம் இந்த விடுமுறை கால நீதிமன்றம் அமர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பெங்களூரில் இருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தியாளர் சுப்பையா. நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜெயலலிதாவை தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் தமிழக முதல்வரின் மூத்த ஆலோசகருமான ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நேரில் சிறைக்கு சென்று சந்திக்க முயன்ற செயல் சட்டப்படி சரியா என்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமியிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சரியானது அல்ல.
எப்படிங்க?
ஒன்னு. ரெண்டாவது வந்து அவங்க இப்ப கன்விக்ட் செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி, போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கவங்க, சிறையில அடைக்கப்பட்டிருக்கவங்க, அவங்கள போய் இவங்க எந்த அடிப்படையில பார்க்க முடியும்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்க போறாங்களா? என்ன அடிப்படையில அவங்க போய் பாக்குறாங்க? அது வந்து தனிப்பட்ட முறையில யார் வேணா போய் பார்க்கலாம், பர்சனலா அதை பார்க்கலாம். பட் ஒரு சீஃப் செக்ரட்டரி அந்தஸ்துல இருக்கிறவங்க இப்ப போய் அவங்கள பாக்குறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது.
அதே சமயத்துல அவங்க தரப்புல இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படலாம் அல்லவா? இத்தனை நாள் வந்து முதல்வரா இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து செயல்பட்டிருக்காங்க, ஒரு நட்பு ரீதியிலும் கூட போய் பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டால் அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க?
நட்பு ரீதியில வந்து உடனே பாக்கணும்னு அவசியம் இல்லையே. நட்பு ரீதினா இங்க இருந்து பெங்களூருக்கு போய் பாக்கணும்ன்ற நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கும்போது போய் பார்க்கலாம். அல்லது வந்து நாங்க பெங்களூர் போயிருந்தோம், எதேச்சா போனோம் அப்படின்னு சொல்லலாம். எந்த முகாந்திரமும் இல்லாமல் பர்சனல் அடிப்படையில பாக்குறது கூட, நட்பு அடிப்படையில பாக்குறது கூட இந்த சமயத்துல வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்றது மற்றவங்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஐஏஎஸ் அதிகாரிகள் நீதிமன்றத்துல குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரை இந்த சமயத்தில் போய் பார்ப்பது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்க முடியாதுங்கிறது தான். அது நட்பு அடிப்படையில இருந்தா கூட இந்த சமயத்தில் அப்படி செய்வது, உடனடியாக அப்படி செய்வது, ஏன்னா ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல், அதிமுக அமைச்சர்களும் நேற்று விளையாட்ட பண்ணாங்க, பஸ்ஸுகள் எல்லாம் ஓடல, கடையடைப்பு இருக்கு, அப்ப என்ன ஆகும்? இது வந்து மக்களுக்கு அவங்க என்ன செய்தி கொடுக்குறாங்க? ஒரு பொறுப்பற்ற முறையில நடந்திருக்காங்கிறது என்னுடைய கருத்து.
சரி, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, ஆளும் கட்சி என்று குற்றம் சாட்டப்படுபவர்களுடைய கடையடைப்பு, மற்ற வன்முறைகள், பஸ் எரிப்பு, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, பல ஊர்களுக்கு பஸ்களே நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலை நீதிமன்ற தீர்ப்பு, முதல்வர் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு நேற்று அளிக்கப்பட போகிறது என்பது கிட்டத்தட்ட பல வாரங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. அப்போ அதில் இந்த தீர்ப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தமிழக அரசின் திட்டமிடல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க?
அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்தாங்கன்றதை பத்தி பரிவர இங்க வந்து பத்திரிகைகள்ல வரல. கர்நாடகாவில ஜெயலலிதா அவர்கள் போகும்பொழுது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு. நான் இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய நேரடி அதிகாரியா இல்லாம இருக்கிறதுனால உள்கட்டத்துல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது மீட்டிங் நடந்ததா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களா, இதெல்லாம் உள்ளறையில நடக்கக்கூடிய விஷயம், அதனால பத்திரிகையிலயும் வராத விஷயம், அதனால இதை பத்தி எனக்கு சரியா தெரியலன்னு தான் நான் சொல்லணும்.
ஆனா நேத்து இந்த பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்த பிறகாவது அதை தடுப்பதற்கான முன்முயற்சிகள் எடுக்கல, பல இடங்கள்ல வந்து ஊடகங்கள்ல வந்திருக்கிற புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள்ல காவல்துறையினர் வெறுமனே தான் நின்றுட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து கட்டுப்படுத்தினாலும் பல இடங்கள்ல வந்து வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்காங்க.
ஒரு மோசமான உதாரணம் வந்து தர்மபுரி இன்சிடென்ட்ல முன்னாடி இவங்க வந்து இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுல போது மூன்று மாணவிகள் பஸ்ல வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டதுனால பல பேர் காயம், மூன்று மாணவிகள் இறந்து போனார்கள். அதற்கான தீர்ப்பே இப்பதான் வந்திருக்கு, சமீபத்துலதான் வந்தது. இப்போ ஜெயலலிதா குற்றம் பண்ணாங்க, அவங்க தண்டிக்கப்படுறாங்க, ஆனா உண்மையிலேயே தண்டனைக்கு உள்ளாகிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமேங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளவு பராஜகமாகவும் கடையடைக்கவும் பஸ் வசதி இல்லாமலும் ரொம்ப அவஸ்தைக்குள்ளாக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து தீர்ப்பை எடுத்து இது மாதிரி எந்த சம்பவம் நடக்கக்கூடாது, இதுக்கு போலீஸ் உத்தரவாதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நாணயமானவங்க அதை செஞ்சிருக்கணும்.
ஜெயலலிதாங்கிற ஒரு முதல்வர் அரசியல்வாதியை தாண்டி அதிகார மட்டத்துல நேத்திலேருந்து எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில வெளியிலேருந்து பாக்குறது?
ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எந்த ஆக்ஷனும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம தாங்களாகவே ஒரு மீட்டிங் நடத்தி இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவங்க செய்ய முடியாது. ஏன்னா அது முதல்வருக்கு விரோதமாக கருதப்படுற ஒரு இதுவா கூட போலீஸ் துறை கருதிருக்கலாம். சிறையில அடைக்கப்பட்ட பிறகுதான் இப்ப ஆள் கிடையாது, அவங்களாவே முன்ன எடுத்து அதை கொஞ்சம் பண்ற ஒரு சூழல் கூட உருவாயிருக்கலாம். அதனால இவங்க வந்து ஒரு பொறுப்புள்ள முதல்வர் அப்படின்னு இருந்திருந்தா இந்த காரியத்தை அவங்க இருக்கும்போதே செஞ்சுட்டு போயிருக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து.
முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி அவர்கள், ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருப்பது குறித்து சென்னை பொதுமக்கள் சிலரின் கருத்துக்கள்.
இது நியாயமானதுதான், இந்த மாதிரி பண்றது நல்லதுதான், இந்த மாதிரி வந்து தண்டனை கொடுக்கறது நல்லதுதான். ஏன்னா பின்வரும் காலங்களில் இந்த மாதிரி வந்து செய்யறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பாங்க, எங்க நம்மளோட பதவி வந்து பறிபோகணும் சொல்லி யோசிப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு நல்ல முன்னுதாரணம், இந்த மாதிரி வந்து பண்றது நல்லதுதான். இந்த மாதிரி கொடுத்த வந்து நூறு அபராதம் பிளஸ் 4 வருஷத்து தண்டனை இப்போ வரவேற்கத்தக்கது தான். இந்த மாதிரி வந்து கிட்ட 18 வருஷம் இழுத்ததுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லப்போனா. இதே வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் தான், அவங்க வந்து சட்டத்தை வந்து மதிக்கலன்னு அர்த்தம் சொல்லப்போனா. ஏன்னா ஒரு கேஸ் வந்து 18 வருஷமா பண்றதே வந்து ஒரு சட்டத்தை வந்து அவங்க மதிக்கலாம்னு தோணுது. இதே வந்து அவங்க எப்படி வேணா பண்ணலாம்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து இது பண்ணது. அவங்க வந்து நியாயமா வந்து இதை பத்தி அவங்க யோசிக்கல முதல்ல, எப்படிதான் பரவாயில்ல நம்ம பார்க்காத கேஸா அப்படின்னு அவங்க வந்து கொண்டுது. இது அப்படி கொண்டு போய் தான் 18 வருஷம் இழுத்தடிச்சு இப்ப கடைசியா இந்த அளவுக்கு வந்து காரணமே அதுதான்.
வருத்தமாக தான் இருக்கு, பட் ஊழல் பண்ணது அது தக்க தண்டனை தர வேண்டியது தான். பட் ஒரு நல்ல எஃபிஷியன்ட் சீஃப் மினிஸ்டர் லூஸ் பண்ணிட்டோம், வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் அது. பட் இப்போ தமிழ்நாடு இது பாலிடிக்ஸ் எப்படி போகும்னு தெரில.
இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி பொதுமக்களும் சரி எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தப்பு வந்து தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இனி யாருக்கும் வராது, தப்பு பண்ணுற ஒரு எண்ணமே யாருக்கும் வராது. இது போல் நிறையா சொத்து குவிப்பு வழக்கும் சரி இருக்கிற வழக்கு எல்லாமே இது வந்து இனி பண்ணுறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. இனி சட்டப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இது ஒரு அமைஞ்சிருக்கு.
எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவங்க போட்டது. ஏன்னா எனக்கு அவங்க தப்பு பண்ணாமல் தெரியல, அவங்க கூட இருக்கவங்க பண்ணிருப்பாங்கன்னு தோன்றது. நடுவில் என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியாது நமக்கு. அவங்க பழசு சொல்லக்கூடாது, இப்போ நடக்கிறத பார்க்கணும் இல்லையா. இப்போ வந்து ஒழுங்காக நடந்துருக்காங்க, 3 வருஷமாக எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அதை பார்த்து தீர்ப்பு சொல்றதுக்கெலாம் தோன்றது.
தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது இது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு.
எல்லா அரசவாதிகளுக்கும் வந்துட்டு இது ஒரு பாடம். தப்பு செய்திருந்தா யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டி பார்க்கணும்னு தான் என் பட்சம்.
அம்மா வந்து அன்னைக்கே இன்னைக்கு இல்லை அன்னைக்கே வந்து முதலாக 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கின முதல் ஒரு நடிகை யாருன்னா அம்மா தான். அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் 1,75,000 கோடி ஊழல் பண்ண அவங்கெல்லாம் விட்டுட்டு வெறும் 53 கோடிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவங்களால தான் வந்து நாட்டில் ஊழலே வந்துச்சு, இவங்களால தான் வந்து நாட்டை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அம்மா அரசு பண்ணி வச்சுருக்காங்கல்ல. அதுக்கு ஒன்று தெரியுமா சார், அம்மா வந்து நீதியையும் சட்டத்தையும் மதிக்கிறனால தான் சார் அம்மா எதுவுமே பேசாமல் அங்கே உட்காந்துருக்காங்க.
ஒரு முதலமைச்சர் வந்து இந்தளவு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்க முடியல. இன்னொன்று வந்து 18 வருஷம் அவங்க இழுத்துருக்காங்க, இதையும் வந்து ஏற்றுக்க முடியல. அதாவது வந்து அவங்க 18 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து அவங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்காங்க, நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவங்க வந்து போகிற வழியிலேயே வந்து அவங்க அவங்களுடைய பதவியை வந்து முறைப்படி வந்து ராஜினாமா பண்ணி போயிருக்கணும், அதையும் அவங்க வந்து ராஜினாமா பண்ணலை. பண்ணாத பட்சத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு மானக்கேடாக தான் வந்து இதை வந்து நான் பார்க்குறேன்.
சென்னை மக்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டீர்கள். அடுத்து அமெரிக்காவிலிருந்து ஒரு செய்தி. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐநா பொதுச்சபையில் வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்கின்ற இந்தியாவின் நீண்டகால கோரிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது முதலாவது ஐநா உரையில் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டுக்குரிய தேவைகளை பிரதிபலிக்கின்ற ஐநாவின் நிறுவனங்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்று கூறியிருக்கின்ற நரேந்திர மோடி இந்த நிறுவனங்களில் மற்ற நாடுகளின் பங்களிப்பை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் வேண்டும் என்று இந்தியா நீண்டகாலமாக கோரி வருகின்றது. உண்மையான சர்வதேச பங்களிப்பே அவசியம் என்று கூறியிருக்கின்ற மோடி ஐநா கட்டமைப்பு இன்றைய யுகத்துக்கு பொருத்தமற்று போகக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தனது ஐநா உரையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னரான காலத்திலிருந்து வீட்டோ, அதாவது மறுப்பணை அதிகாரம் கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 5 நிரந்தர உறுப்பு நாடுகளின் பிடியிலேயே ஐநா பாதுகாப்பு சபை இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தான் இருப்பதாகவும், ஆனால் அதற்கு உகந்த சூழல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் ஐநாவில் தெரிவித்திருக்கிறார்.
பாகிஸ்தான் கா பி யே தாயித்வ ஹை கி உபயுக்த வாதாவரண் பனாயே ஔர் கம்பீர்தா சே த்விபக்ஷீய பாத்சீத் கே லியே சாம்னே ஆயே.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுக்களை கடந்த மாதம் இந்தியா ரத்து செய்தமையை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் விமர்சித்து ஒரு நாள் கடக்கின்ற நிலையில் நரேந்திர மோடியின் இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது.
இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க் நகரில் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மைதானத்தில் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்காக இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். அவரது உரையை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நியூயார்க்கில் குவிந்திருக்கிறார்கள். நியூயார்க் நகரில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் பிரஜேஷ் உபாத்யாயாவிடம் இது பற்றிய தகவல்களை கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நான்
இப்போது மெடிசன் ஸ்கொயர் கார்டன் வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்திய பிரதமருக்காக இங்கு மேடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ராக்ஸ்டார் வரவேற்பு, அதாவது உலக பிரபலமான சூப்பர் ஸ்டார் நட்சத்திரங்களுக்கு உரிய மேடை ஏற்பாடுகள் தான் இங்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. நியூயார்க்கின் மெடிசன் ஸ்கொயர் கார்டன் வளாகத்தில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து போன மிகவும் உற்சாகமான நிகழ்வாகத்தான் இது களைகட்டியிருக்கிறது. இந்த இடத்தில் தான் இதற்கு முன்னர் எல்விஸ் பிரெஸ்லி, எல்டன் ஜோன், முகமது அலி, பீட்டில்ஸ் என்று உலக பிரபலங்கள் பலரின் நிகழ்வுகளும் நடந்து கேறியிருக்கின்றன. நரேந்திர மோடி சுழலும் மேடையில் இருந்தவாறு சுமார் 20,000 அதிகமான மக்களின் முன்னிலையில் இங்கு உரையாற்றுவார். இதனை ஒரு வசீகர போர் என்றுதான் அவதானிகள் வர்ணிக்கின்றனர். எந்த ஒரு இந்திய பிரதமருக்கும் இதற்கு முன்னர் இப்படியான நிகழ்வு நடந்ததில்லை. அவரது உரை டைம் ஸ்கொயரில் பிரம்மாண்டமான தொலைக்காட்சி திரைகளில் மொழிபெயர்ப்பு வாசகங்களுடன் காண்பிக்கப்பட இருக்கின்றன. அவர் ஹிந்தியில் உரையாற்ற உள்ளார் என்றார் நியூயார்க் நகரில் உள்ள பிபிசி செய்தியாளர் பிரஜேஷ் உபாத்யாய். அமெரிக்கா வந்திருக்கின்ற நரேந்திர மோடிக்கு அங்கு வாழ்கின்ற இந்தியர்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கிறது என்று அவரிடம் கேட்டேன்.
Indians are very, very excited, and people from Silicon Valley to Chicago, they have all assembled in New York. And
இந்தியர்களை பொறுத்தவரையில் ஒரு உணர்ச்சிவசப்பட்ட கொண்டாட்ட மனநிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். சிக்காகோவிலிருந்தும் சிலிக்கன் வேலியிலிருந்தும் பெருந்தொகையான இந்தியர்கள் நியூயார்க் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். காலை 7 மணி முதலே மக்கள் வரிசைகளில் நிற்கின்றனர். லாட்ரி சீட்டு குலுக்கப்பட்டு தான் இங்கு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. தாங்கள் ஆதரித்த தலைவரை பார்க்கப் போகின்ற பரவசம் பலரின் முகங்களில் தெரிகின்றது. இங்கு ஒரு வெற்றி கொண்டாட்ட மனநிலை தான் தெரிகிறது. ஏனென்றால் 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரம் தொடர்பான காரணங்களை காட்டி மோடிக்கு 10 ஆண்டுகளாக அமெரிக்கா விசா மறுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போது அவர் பிரதமராக அமெரிக்காவுக்கு வர முடிந்திருப்பதால் அவரது ஆதரவாளர்களுக்கு வெற்றி களிப்பாகவே இருக்கின்றது என்றார் பிபிசி செய்தியாளர் பிரஜேஷ் உபாத்யாய். அங்கு நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிராக அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக நாளை போராட்டங்களும் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இது பற்றி உங்களிடம் ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டேன்.
Sikh group that's protesting, there are also some Kashmiri groups and there's also some Muslim groups.
குஜராத் வன்முறைகளுக்கு மோடி பொறுப்பு என்று குற்றம் சாட்டி அமெரிக்க அரசு அவரை வர அனுமதிக்க கூடாது என்று கூறுகின்ற சில காஷ்மீரி குழுக்களும் முஸ்லீம் குழுக்களும் தான் போராட்டம் நடத்துகின்றன. கடந்த காலங்களிலும் இந்தியாவிலிருந்து வருகின்ற எந்த ஒரு தலைவருக்கு எதிராகவும் இந்த குழுக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றன. அதனால் அதில் எந்த வித்தியாசமும் இருக்கப் போவதில்லை. ஆனால் இம்முறை வித்தியாசம் என்பது மோடிக்கு ஆதரவான பெரும் கூட்டத்தினரும் அங்கு வெள்ளை மாளிகைக்கு வழியில் வந்து நிற்பார்கள். இது இதற்கு முன்னர் நடந்ததில்லை. அதுபோல புதிய குழு ஒன்று நரேந்திர மோடிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருப்பதும் உங்களுக்கு தெரியும். அதனால் அவருக்கு நீதிமன்றம் ஒன்றிலிருந்து அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு நாட்டின் தலைவர் என்றபடியால் அந்த அழைப்பாணையை அவரிடம் சேர்ப்பிக்க முடியாது என்று கூறப்படுகிறது என்று தமிழோசியிடம் கூறினார் நியூயார்க் நகரில் உள்ள பிபிசி செய்தியாளர் பிரஜேஷ் உபாத்யாய்.
செய்தியை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய நாகரிக கோமாளிகள் தொடரின் 24 பகுதி இன்று இடம்பெறவில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தொடர் மீண்டும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.